ശാന്തി. 27/11/2014 காலைமுரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த ராஜயோக கல்வியை கற்கின்றீர்கள் ராஜ்யத்தை அடைவதற்காக. இதுவே உங்களது புதுமையான கல்வியாகும். கேள்வி: இந்த படிப்பின் நிறைய குழந்தைகள் நாளாக நாளாக ஏன் தோல்வியடைகின்றார்கள்? பதில்: ஏனென்றால் இந்த படிப்பில்தான் மாயாவுடன் யுத்தம் நடைபெறுகின்றது. மாயையின் யுத்தத்தில் புத்திக்கு கடுமையான அடி விழுகின்றது. அதனால் பாபாவுடன் சத்தியமாக இருப்பதில்லை. சத்தியமான குழந்தைகளே சதா பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். ஓம் சாந்தி. ஆத்மாக்களாகிய நமக்கு பரமாத்மா கல்வியை கற்றுத்தருகின்றார். இந்த நிச்சயம் எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கின்றது. 5000 ஆண்டுகளுக்கு பிறகு பாபா வந்து ஒரே ஒரு முறைதான் எல்லையற்ற குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுத்தருகின்றார். யாராவது புதிய மனிதர்கள் இந்த விஷயத்தை கேட்டால் புரிந்து கொள்ள முடியாது. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை என்னவாகிறார் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைகள், நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், நாம் அனைவரும் சகோதரர்களாக இருக்கின்றோம். அவர் நமது தந்தையாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இது நிச்சயம் தானாகவே நினைவிருக்கும். இங்கு வந்து புரிந்து கொள்கிறீர்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒருவர்தான் ஆன்மீக தந்தை. அனைத்து ஆத்மாக்களும் அவரைத்தான் நினைவு செய்கிறார்கள். எந்த ஒரு தர்மத்தினராக இருந்தாலும் அனைத்து மனிதர்களும் அவசியம் நினைவு செய்கிறார்கள். பாபா புரிய வைக்கிறார், ஆத்மா அனைவருக்குள்ளும் இருக்கிறதல்லவா. இப்போது பாபா சொல்கிறார், தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆத்மா, நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி நடிப்பை நடிக்கின்றீர்கள்? இதையும் பாபா புரிய வைக்கின்றார். குழந்தைகள் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் ராஜயோகியாக இருக்கிறீர்கள் அல்லவா. படிக்கக்கூடியவர்கள் அனைவரும் யோகியாக இருக்கின்றார்கள். கற்றுத்தரும் ஆசிரியரிடம் அவசியம் யோக தொடர்பை வைக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த கல்வியின் மூலம் நான் இப்படி ஆகப்போகின்றேன் என்ற நோக்கம் கூட தெரிந்திருக்கின்றது. இந்த படிப்பு ஒன்றே ஒன்றுதான். இதைத்தான் கூறப்படுகின்றது, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகக்கூடிய ராஜயோகம் என்று. ராஜ்யத்தை பிராப்தியாக அடைய பாபாவுடன் தொடர்பு வைக்கின்றீர்கள். வேறு எந்த மனிதர்களும் இந்த ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாது. உங்களுக்கு எந்த மனிதரும் கற்றுத்தரவில்லை. பரமாத்மா ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்றுத்தருகின்றார். நீங்களும் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா கற்றுத்தருகின்றார். இந்த நினைவு இல்லாததினால் சக்தி நிறைவது இல்லை. எனவே அநேகருடைய புத்தியில் பதிவதில்லை. எனவே எப்போதும் பாபா சொல்கின்றார், யோகயுக்தாக இருங்கள், நினைவிலிருந்து புரிய வையுங்கள். நாம் சகோதர சகோதரருக்கு கற்றுத்தருகின்றோம். நீங்களும் ஆத்மாவாக இருக்கின்றீர்கள். பாபா அனைவருக்கும் தந்தை, டீச்சர், சத்குருவாக இருக்கின்றார். ஆத்மாவை பாருங்கள், புகழ் இருக்கின்றது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று இதற்கு நிறைய முயற்சி தேவைப்படுகின்றது. ஆத்ம அபிமானி ஆகாததினால் உங்கள் வார்த்தைகளில் சக்தி இருப்பதில்லை. ஏனெனில் எந்த விதத்தில் பாபா புரிய வைக்கின்றாரோ அந்த விதத்தில் நாம் பிறருக்கு புரிய வைப்பதில்லை. ஒரு சிலர் மிக நன்றாக புரிய வைக்கின்றார்கள். யார் முள்ளாக இருக்கின்றார்கள், யார் மலராக இருக்கின்றார்கள், இவை அனைத்தும் தெரிந்துவிடுகின்றது. பள்ளியில் குழந்தைகள் 5-6 படித்த பிறகு டிரான்ஸ்ஃபர் ஆகின்றார்கள். நல்ல குழந்தைகள் எப்போது டிரான்ஸ்ஃபர் ஆகின்றார்களோ அப்போது அடுத்த வகுப்பில் புத்திசாலி குழந்தைகள் தெரிந்து விடுகின்றார்கள். இந்த குழந்தை நல்ல முயற்சியாளராக இருக்கின்றது, நன்றாக படித்திருக்கின்றது, எனவே உயர்ந்த நம்பரில் வந்திருக்கின்றது என்பதை டீச்சர் புரிந்து கொள்வார்கள் அல்லவா? அது லௌகீக படிப்பு. இங்கு அந்த விஷயம் கிடையாது, இது பரலௌகீக படிப்பு. இங்கு அப்படி யாரும் சொல்ல மாட்டார்கள். இவர்கள் ஏற்கனவே நன்றாக படித்து வந்திருக்கிறார்கள், எனவே நன்றாக படிக்கிறார்கள். அப்படி கிடையாது. அந்த தேர்வில் தேர்ச்சி அடையும் போது ஆசிரியர் புரிந்து கொள்கிறார், இவர் நம்பர் ஒன் ஆக படித்திருக்கிறார், படிப்பில் நன்றாக முயற்சி செய்திருக்கின்றார். இங்கோ புதிய படிப்பு முதலில் யாரும் படித்துவிட்டு வரவில்லை. புதிய படிப்பு படிக்க வைக்கக்கூடியவரும் புதியவர், எல்லாமே புதுமையாக உள்ளது. புதியவர்களுக்கு தான் கல்வி கற்றுத்தருகின்றார். இதில் யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்களைத்தான் நல்ல முயற்சியாளர்கள் என்று சொல்லலாம். இது புதிய உலகத்திற்கான புதிய ஞானம். வேறு யாரும் இதனை கற்றுத்தருபவர்கள் இல்லை. எந்த அளவிற்கு கவனம் கொடுத்து படிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு முன்வரிசை உயர்ந்த பதவியில் வருகின்றீர்கள். சிலர் மிக இனிமையான கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை பார்க்கும்போது தெரிந்துவிடுகின்றது, இவருக்கு கற்றுத்தருபவர் மிகவும் நல்லவர். இவர்களுக்குள் எந்த கெட்ட குணங்களும் இல்லை. நடத்தையின் மூலம், உரையாடல் செய்வதின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. பாபா அனைவரிடமும் கேட்கின்றார், இவர் எப்படி தருகின்றார், இவருக்குள் எந்த குறையும் இல்லைதானே, எங்களை கேட்காமல் ஒருபோதும் செய்தியை கொடுக்கக்கூடாது என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். சிலர் நன்றாக கற்கின்றார்கள், சிலருக்கு கூர்மையான புத்தி இருப்பதில்லை. மாயையின் யுத்தம் நிறைய நடக்கிறது, இதை பாபா தெரிந்திருக்கின்றார். மாயா இவர்களை நிறைய ஏமாற்றுகின்றது. 10 வருடம் கூட கற்கின்றார்கள், ஆனால் மாயா மிகவும் பலசாலி, தேக அகங்காரத்தில் வந்து மாட்டிவிட வைத்து விடுகின்றது. பாபா புரிய வைக்கின்றார், பலவானாக இருப்பவர் மீது கூட மாயாவின் அடி விழுகின்றது. மாயா கூட பலவானுடன் பலவானாகி யுத்தம் செய்கின்றது. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், பாபா யாருக்குள் பிரவேசம் செய்கிறாரோ அவர் நம்பர் ஒன்னாக இருக்கின்றார். பிறகு நம்பர்வார் நிறைய இருக்கின்றார்கள். பாபா ஒருவரை ஒருவர் உதாரணமாக தருகின்றார். நம்பர்வார் நிறைய பேர் இருக்கின்றார்கள். எப்படி டெல்லியில் கீதா குழந்தை புத்திசாலியான இனிமையான குழந்தையாக இருக்கின்றார், பாபா எப்போதுமே சொல்கின்றார், கீதா எப்போதுமே உண்மையான கீதையாக இருக்கின்றது. மனிதர்கள் கீதையை படிக்கின்றார்கள், ஆனால் இதனை புரிந்து கொள்வதில்லை. பகவான் எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்கியிருக்கின்றார். சத்யுகம் இருந்தது, அங்கு ஒரே ஒரு தர்மந்தான் இருந்தது. பாபா கூறுகின்றார், நான் நேற்று உங்களை செல்வந்தனாக ஆக்கி விட்டு சென்றேன், நீங்கள் பத்மாபதம் பாக்கியசாலியாக இருந்தீர்கள், இப்போது என்ன ஆகிவிட்டீர்கள், நீங்கள் உணர்கிறீர்கள் அல்லவா? அந்த கீதையை கேட்பவர்களிடம் இந்த உணர்வு வருகின்றதா என்ன? கொஞ்சம் கூட புரிந்து கொள்வதில்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்ரீமத் பகவத்கீதை என்று புகழ் பாடப்படுகின்றதல்லவா, அவர்கள் அந்த கீதையை படித்து சொல்கின்றார்கள். பாபா புத்தகத்தை படிப்பதில்லை, வேறுபாடு இருக்கின்றதல்லவா? அவர்களுக்கு நினைவு யாத்திரை இருப்பதில்லை, அவர்கள் மேலும் கீழும் இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். பாருங்கள், சர்வவியாபி என்ற ஞானத்தின் மூலமாக அனைவரும் எப்படி ஆகிவிட்டார்கள். உங்களுக்கு தெரியும், கல்ப கல்பமாக இப்படி நடக்கும். பாபா சொல்கிறார், உங்களுக்கு கற்பித்து விஷக்கடலிலிருந்து கரை சேர்க்கிறார். எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது! சாஸ்திரங்கள் படிப்பது பக்தி மார்க்கத்தினுடையதல்லவா? அவற்றை படிப்பதினால் என்ன யாரும் சந்திப்பதில்லை என பாபா கூறுகின்றார். அவர்கள் நினைக்கின்றார்கள், எந்த பக்கம் சென்றாலும் சேர்வது ஒரே இடம்தான். சில நேரம் சொல்கிறார்கள், பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் கல்வியை கற்றுத்தருவார். இப்போது பாபா வந்து கற்றுத்தருகின்றார் என்றால் பிறகு நீங்கள் என்ன படிப்பை கற்றுத்தருகின்றீர்கள்? பாபா புரிய வைக்கின்றார், கீதையில் மாவில் உப்பு அளவிற்கே சரியான வார்த்தை உள்ளன, அதை வைத்தே நீங்கள் புரிய வைக்க முடியும். சத்தியுகத்தில் எந்தவித சாஸ்திரமும் கிடையாது, ஆரம்பத்திலிருந்து வருவது இல்லை. அனாதி என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. பாபா புரிய வைக்கின்றார், இந்த நாடகம் முற்றிலும் அனாதியானது. உங்களுக்கு பாபா ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றார். பாபா சொல்கின்றார், இப்போது நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன், பிறகு மறைந்து விடுவேன். நீங்கள் சொல்கின்றீர்கள், உங்கள் ராஜ்யம் அனாதியானதாக இருந்தது. ராஜ்யம் அதேதான், ஆனால் பாவனத்திலிருந்து பதீதம் ஆனதினால் பெயர் மாறியிருக்கிறது. தேவதைகளுக்கு பதிலாக இந்து என்று கூறிவிட்டார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர்தான் இருக்கிறார்கள். எப்படி மற்றவர்கள் சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ ரஜோ தமோவிற்கு வருகிறார்களோ அப்படியே நீங்களும் இறங்குகின்றீர்கள். ரஜோ நிலைக்கு வரும்போது அபவித்திரமான காரணத்தினால் தேவதைக்கு பதில் இந்து என்று சொல்லப்படுகின்றது. இல்லையெனில் இந்து இந்துஸ்தானுடைய பெயராக இருக்கின்றது. நீங்கள் உண்மையில் தேவி தேவதையாக இருந்தீர்கள் அல்லவா? தேவதைகள் எப்போதுமே பாவனமானவர்களாக இருக்கின்றார்கள். இப்போது மனிதர்கள் பதீதமானவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே பெயரையும் இந்து என்று வைத்துவிட்டார்கள். இந்து தர்மம் எப்போது யாரால் படைக்கப்பட்டது என்ற கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. அதற்குதான் சொர்க்கம் பாரடைஸ் என்ற மிக நல்ல பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். எது நடந்ததோ அது மறுபடியும் நடக்கிறது. இந்த நேரம் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தெரிந்து கொண்டே இருந்தீர்களானால் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். சிலர் இறந்து விடுகிறார்கள். பாபா குழந்தையான பிறகு மாயாவிடம் யுத்தம் நடைபெறுகின்றது. யுத்தத்தால் சிலர் துரோகியாகி விடுகின்றார்கள். ராவனுடையவராக இருந்தும் ராமருடையவராக ஆகின்றோம். பிறகு ராவணன் ராமருடைய குழந்தைகளை வெற்றி அடைந்து தன் பக்கம் எடுத்து சென்று விடுகின்றான். சிலருக்கு நோய் ஏற்பட்டு விடுகின்றது. பிறகு இங்கும் இருப்பதில்லை, அங்கும் இருப்பதில்லை. சந்தோஷமும் இருப்பதில்லை, வருத்தமும் இருப்பதில்லை. இரண்டிற்கும் இடையில் இருந்து விடுகின்றார்கள். உங்களில் அப்படி நிறைய பேர் இடையில் இருக்கின்றார்கள். ராவனுடையவராக முழுமையாக ஆவதில்லை, பாபாவுடையவராகவும் முழுமையாக ஆவதில்லை. இப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். உயர்ந்த ஆத்மா ஆக முயற்சி செய்கின்றீர்கள். இது மிக பெரிய புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். பாபா கேட்கின்றார், நிறைய குழந்தைகள் கை உயர்த்துகின்றார்கள், ஆனால் புரிய வைக்கப்படுகின்றது, புத்தியில் இல்லை. சுபமான வார்த்தைகளை பேசுங்கள் என்று பாபா எப்போதும் கூறுகின்றார். நாம் நரநிழந்த நாராயணன் ஆக வேண்டும் என்று அனைவரும் கூறுகின்றார்கள். இந்த கதை கூட நரநிழந்த நாராயணன் ஆக்கக்கூடியது. அஞ்ஞான காலத்தில் கூட சத்யநாராயணன் கதை கேட்கிறீர்கள் அல்லவா? அங்கு யாரும் கேட்க முடியாது. இதை பாபா தான் கேட்கின்றார். நீங்கள் என்ன புரிந்திருக்கின்றீர்கள் என்று கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கின்றதா? நீங்கள் அவசியம் பாவனமாக வேண்டும். யாராவது வந்தால் கேட்கப்படுகின்றது, நீங்கள் இந்த ஜென்மத்தில் எந்த பாவமும் செய்யவில்லைதானே, பல பிறவிகளாக பாவிகளாகத்தான் இருக்கின்றீர்கள். இல்லையெனில் மனம் உள்ளே அரித்து கொண்டே இருக்கும். உண்மையை கூறுவதால் லேசாகிவிடுவீர்கள். பல குழந்தைகள் உண்மையை கூறாத காரணத்தினால் மாயை ஒரே அடியாக வேகமாக அடித்து விடுகின்றது. இதில் மிகப்பெரிய கடுமையான குத்து சண்டை நடைபெறுகின்றது. அந்த சண்டையில் அடி உடலுக்கு தான் விழுகின்றது, இதில் புத்திக்கு பலமான அடி விழுகிறது. இதை பாபா கூட தெரிந்திருக்கின்றார். பிரம்மா பாபா கூறுகின்றார், நான் அனைத்து பிறவிகளிலும் கடைசி பிறவியில் இருக்கின்றேன். நான் அனைவரை காட்டிலும் பாவனமாக இருந்தேன், இப்போது அனைவரை காட்டிலும் பதீதமாக இருக்கின்றேன். மீண்டும் பாவனமாகி விடுவேன். நான் மகான் ஆத்மா என்று அவர் தன்னை ஒருபோதும் சொல்வதில்லை. பாபா கூட பதில் தருகின்றார், இவர் அனைவரையும் காட்டிலும் பதீதமாக இருக்கின்றார். பாபா கூறுகின்றார், நான் மாற்றான் தேசத்தில் மாற்றான் சரீரத்தில் வருகிறேன். இவருடைய அனைத்து ஜென்மத்தின் கடைசி நேரத்தில் பிரவேசமாகின்றேன். இவரே முழுமையாக 84 ஜென்மம் எடுத்திருக்கின்றார். இப்போது இவர் கூட பாவனமாவதற்காக முயற்சி செய்கின்றார். மிக கவனமாக இருக்க வேண்டும். பாபாவிற்கு தெரிகிறதல்லவா இந்த பாபா குழந்தை நெருக்கத்தில் இருக்கின்றது. இவர் ஒருபோதும் பாபாவிடமிருந்து பிரிந்திருக்க முடியாது. விட்டுவிட்டு சென்று விடுவோமா என்ற சிந்தனை கூட வர முடியாது. என்னுடைய மிக நெருக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். என்னுடையவர் பாபா இல்லையா? என் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். சில நேரம் பாபா விளையாட்டாக பேசுகின்றார். இந்த பாபா என்னை குளிக்க வைக்கின்றார், சாப்பாடு ஊட்டிவிடுகின்றார். நான் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கின்றேன். இப்படி பலவிதத்தில் பாபாவை நினைவு செய்கின்றேன். குழந்தைங்களாகிய உங்களுக்கும் புரிய வைக்கின்றேன், இப்படி இப்படி நினைவு செய்யுங்கள். பாபா நீங்கள் மிக இனிமையானவராக இருக்கின்றீர்கள். எங்களை உலகத்திற்கே அதிபதியாக்குகின்றீர்கள். இந்த விஷயங்கள் யார் புத்தியிலும் இருக்க முடியாது. பாபா அனைவரையும் புத்துணர்ச்சி அடைய வைக்கின்றார். அனைவரும் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் நடத்தை அவ்வாறு இருக்க வேண்டுமல்லவா? சிலர் எழுதுகின்றார்கள், பாபா தவறு நடந்துவிட்டது, மன்னித்து விடுங்கள் என்று. எனது குழந்தையான பிறகு தவறு செய்தீர்கள் என்றால் தண்டனை 100 மடங்கு அதிகமாகிவிடுகின்றது. மாயாவிடம் தோல்வி அடைந்தீர்களெனில் எப்படி இருந்தீர்களோ அப்படியே ஆகிவிடுவீர்கள். நிறைய பேர் தோல்வி அடைகிறார்கள். இது மிக பெரிய குத்து சண்டை. ராமனுக்கு ராவணனுக்கு இடையில் நடக்கும் சண்டை குரங்கு சேனையை காட்டுகிறார்கள். இவை அனைத்துமே குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட விளையாட்டு. எப்படி சின்ன குழந்தைகள் அறியாமையில் இருக்கின்றார்கள் அல்லவா? பாபா கூறுகின்றார், இவர்களது புத்தி சிறிய புத்தியாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஈஸ்வரனின் ரூபம் என்று கூறுகின்றார்கள் என்றால் ஒவ்வொருவரும் ஈஸ்வரனாகி படைக்கின்றார்கள், பாலனை செய்கின்றார்கள், பின் விநாசம் செய்கின்றார்கள். ஈஸ்வரன் வந்து எதையாவது விநாசம் செய்வாரா? இது எவ்வளவு அஞ்ஞானம். எனவேதான் பொம்மைக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் என கூறப்படுகிறது. அதிசயமாக இருக்கின்றது. மனிதர்கள் புத்தி என்னவாகிவிட்டது? எவ்வளவு செலவு செய்கின்றார்கள்? பாபா புகார் செய்கின்றார், உங்களை நான் எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றேன், நீங்கள் என்னவாகிவிட்டீர்கள்? உங்களுக்கு தான் தெரியும், நாம் தான் தேவதையாக இருந்தோம், பின் சக்கரம் சுற்றி மீண்டும் பிராமணராக ஆகின்றோம், பின் நாம் தான் தேவதையாக ஆகின்றோம். இது புத்தியில் பதிந்திருக்கிறதல்லவா? இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள் என்றால் புத்தியில் ஞானம் இருக்க வேண்டும். பாபா ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். அவர் சாந்தி தாமத்தில் இருந்தாலும் கூட அவரை ஞானம் நிறைந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார். உங்கள் ஆத்மாவில் கூட முழு ஞானம் இருக்கிறதல்லவா? ஞானத்தின் மூலமாக எங்கள் கண் திறந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். பாபா உங்களுக்கு ஞான கண் தருகின்றார். ஆத்மாவிற்கு உலகத்தின் ஆதி மத்திய அந்திம ஞானம் தெரிந்துவிட்டது. சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. பிராமணர்களுக்கு தான் சுயவஸ்ன சக்கரம் கிடைக்கின்றது. தேவதைகளுக்கு சத்கதி கொடுக்க யாரும் இல்லை, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க அவசியமும் இல்லை. நீங்கள்தான் படிக்க வேண்டும். படித்து தேவதையாகின்றீர்கள். இப்போது பாபா வந்து புது புது விஷயங்களை புரிய வைக்கின்றார். புதிய கல்வியை கற்று நீங்கள் உயர்ந்த நிலை அடைகின்றீர்கள். முதலிலிருந்து கடைசி, கடைசியிலிருந்து முதல் நிலை இது படிப்பல்லவா? நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். பாபா ஒவ்வொரு கல்பமும் வந்து பதீதத்திலிருந்து பாவனமாக்குகின்றார். பிறகு இந்த ஞானம் முடிவடைந்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. மிக கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்க வேண்டும். இனிமையானவராகி நடந்து கொள்ள வேண்டும். தேக அகங்காரத்தில் ஒருபோதும் வரக்கூடாது. பாபா குழந்தையான பிறகு எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. மாயாவின் யுத்தத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2. தன் வார்த்தைகளில் சக்தியை நிரப்புவதற்கு ஆத்மாபிமானியாக இருக்க பயிற்சி செய்யுங்கள். பாபா கற்றுக் கொடுப்பதை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இந்த நினைவு இருந்தால் அதில் சக்தி நிறையும். வரதானம்: சதா சுறுசுறுப்பாக இருந்து அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாஸ்டர் முக்தி, ஜீவன் முக்தி தரக்கூடிய வள்ளலாகுங்கள். அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற சுபமான எண்ணம் இப்போது அனைத்து குழந்தைகளுக்கும் வர வேண்டும். ஜென்ம மரணத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் இருக்கின்றது. இதை அனுபவம் செய்ய வையுங்கள். இதற்காக தன் சதோப்பிரதான சக்திசாலி அலைகள் மூலம் இயற்கை மற்றும் மனித ஆத்மாக்களின் மனோநிலையை மாற்றுங்கள். மாஸ்டர் வள்ளலாகி ஒவ்வொரு ஆத்மாக்களின் ஆசையை பூர்த்தி செய்யுங்கள். முக்தி, ஜீவன் முக்திக்கான தானம் கொடுங்கள். இந்த பொறுப்பின் நினைவிருந்தால் நீங்கள் சதா சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். ஸ்லோகன்: முரளிதரனுடைய முரளியில் தேகத்தின் அனைத்து உணர்வுகளையும் மறக்கக்கூடியவர் உண்மையான கோபகோபியர்கள். ஓம் சாந்தி.